தேவனின் ஜனங்கள் தங்களை நேசிக்கிற தேவன் பரிசுத்தராயிருக்கிறார் என்று கண்டு கொண்டார்கள். பாவிகளாக இருக்கும் நமக்கு அவரது அருகில் நெருங்கிச் சென்று பிழைத்திருப்பது இயலாதது ஒன்று. ஒரு பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அது தவறான ஒன்றை சரிப்படுத்தக்கூடியதொன்றாக இருக்க வேண்டும். பாவத்துக்கான பரிகாரமானது ஒரு பலியின் மூலமாக, ஒரு பதிலால் மூலமாக, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவனின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்றது. பாவ நிவர்த்தி எப்படி நிறைவேற்றப்பட்டது, அது எவ்வாறு நமக்கு பொருந்தும் என்பதை இந்த பாடத்தில் பார்க்கப் போகிறோம். பாடம் 9. ஆசாரியன். லேவியராகமும் 16 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சட்டத்தின் நீதிமன்றம் ஒன்றில் நீங்கள் என்றாவது நிற்க வேண்டியிருந்தால், அநேகமாக உங்கள் வழக்கை எடுத்துரைக்க ஒரு வழக்கறிஞரை நியமிக்க நீங்கள் விரும்புவீர்கள். சட்ட வழக்கு மன்றங்கள் அச்சுறுத்தும் இடங்களாகவும் சற்று சிக்கலான விதிமுறைகளின் கீழ் இயங்குபவையாகவும் இருக்கின்றன. ஆகையால் உங்கள் சார்பில் வாதாட ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு தேவை. பழைய ஏற்பாட்டில் இதற்கு ஒப்பான ஒன்றைதான் ஆசாரியர்கள் செய்தார்கள். அவர்கள் ஜனங்களின் பிரதிநிதிகளாக தேவனுக்கு முன்பாக நின்று அவர்கள் சார்பாக பேசினார்கள். ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கப்பட்ட நடமாடும் ஆராதனை மையத்தில் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அது வெவ்வேறான பகுதிகளாக திரை சீலைகளால் பிரிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் விதவிதமான அர்த்தங்களை கொண்ட பொருட்களை கொண்டிருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தின் மையப்பகுதியில் மக்களின் பார்வையிலிருந்து பெரிய தொங்கு திரைகளால் மறைக்கப்பட்டிருந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அதனுள் தண்டுகளால் சுமந்து செல்லப்பட்ட மரப்பெட்டியாகிய மேல் மூடியுடன் கூடிய உடன்படிக்கையின் பெட்டி இருந்தது. அதன் மேல் மூடியில் தேவனுடைய நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்தும் தேவ தூதர்களான 2 கேருபீன்களின் தங்க வடிவங்கள் இருந்தன. இவ்விரண்டு வடிவங்களுக்கிடையே பாவ நிவர்த்தியின் மறைவிடம் அல்லது கிருபாசனம் என்று அறியப்பட்டிருந்த இடம் இருந்தது. வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவர்த்தியின் நாளன்று பிரதான ஆசாரியன் திரைக்கு பின்னால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பான். சீனாய் மலையின் மேல் தேவன் இறங்கி வந்தது போலவே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி வருவார். அவர் தன்னை நேரடியாக காணக்கூடியவராக இறங்கி வரவில்லை. ஆனால் கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்திலே தோன்றி பிரதான ஆசாரியனுக்கு காண்பித்தார். தேவன் பெரும்பாலும் ஓமைகளால் நமக்கு போதிக்கிறார். அதிலும் பாவ நிவர்த்தி நாளன்று நடந்ததோ 5 காட்சிகளை கொண்ட ஒரு நாடகமாகும். அவை ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி முன்னறிவித்து சிலுவையில் அவர் மரித்ததின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள உதவும். காட்சி 1. ஆசாரியன் தோன்றுகிறான். பிரதான ஆசாரியனை நீங்கள் பார்த்திருந்தால், அவன் தேசத்தின் மிக முக்கியமானவர்களுள் ஒருவன் என்று உடனடியாக நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். அவனது மகத்துவமான உடைகள் அவனுடைய பதவியின் கௌரவத்தை பறைசாற்றின. ஆனால் பாவ நிவர்த்தி நாளிலோ பிரதான ஆசாரியன் தனது ஆடைகளை களைந்து மிகவும் அடிமட்டத்திலுள்ள வேலைக்காரன் அணிவது போன்ற சாதாரண வெள்ளை துணியை அணிந்து கொண்டு வீதிகளில் தோன்றினான். ஒரு குத்துச்சண்டை வீரன் போட்டிக்கள வளையத்தில் இறங்குவதைப் போல பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி ஒரு சாதாரண அடிமை போல் ஆடை அணிந்தவனாய் நடக்கும்போது அந்த அதிசய காட்சியை காண வழியெங்கிலும் மக்கள் வரிசையில் நின்றிருப்பார்கள். காட்சி 2. ஆசாரியன் ஆயத்தப்படுகிறான். மக்களின் பாவங்களுக்காக ஒரு பலியை ஒப்புக் கொடுக்க பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்தில் பிரவேசிக்கும் முன்பு தன் சொந்த பாவங்களை கையாள வேண்டியது அவனது முதல் முக்கிய கடமையாக இருந்தது. அவன் அடிக்கப்பட்ட ஒரு காளையின் இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு சென்று கிருபாசனத்தின் மீது அதை தெளித்தான். இது ஜனங்களிடத்தில் வல்லமையானதொரு தாக்கத்தை உருவாக்கியிருக்க வேண்டும். தேசத்தில் மிக கண்ணியமான பதவிகளில் ஒன்றை வகிக்கும் பிரதான ஆசாரியன் எனக்கே ஒரு பலி தேவைப்படுகிற நிலையில் நான் நிற்கிறேன் என்று தெரிவிக்கிறான். மற்ற எந்த ஒரு ஆசாரியனும் போதகனும் அல்லது மதத் தலைவனும் எப்பொழுதும் ஒப்புக்கொள்ள வேண்டியிருப்பதைப் போல பிரதான ஆசாரியனும் என் சொந்த பாவங்கள் என் மேலிருக்கின்றன. ஆகவே உங்கள் பாவங்களை கையாளுகிற நிலையில் நான் இல்லை என்று ஒப்புக்கொள்கிறான். காட்சி 3. பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது. பின்பு இரு வெள்ளாடுகள் கொண்டு வரப்பட்டன. ஒன்று அடிக்கப்பட்டது. அதன் இரத்தத்தை பிரதான ஆசாரியன் எடுத்து திரைக்கு பின்பாக சென்று தேவனின் நியாயத்தீர்ப்பை அடையாளப்படுத்திய இரு கேருபீன்களின் தங்க வடிவங்களுக்கு மத்தியில் இருந்த கிருபாசனத்தின் மேல் தெளித்தான். பலி செலுத்தப்பட்ட போது நீதியானது திருப்திப்படுத்தப்பட்டது மற்றும் இரக்கம் வழங்கப்பட்டது. தோட்டத்தில் தேவன் ஆதாமிடமிருந்து சாபத்தை திசை திருப்பி அதை பூமியின் மேல் விழப்பண்ணியது போலவே இப்பொழுதும் மரண தண்டனையின் தீர்ப்பை பாவியின் மீது கூறப்பட வேண்டியதற்கு பதிலாக ஒரு பலி மிருகத்தின் மீது செலுத்தும்படி அவர் அனுமதித்தார். காட்சி 4. பாவம் அறிக்கையிடப்படுகிறது. அதற்கடுத்து நிகழ்ந்ததுதான் பாவ நிவர்த்தி நாளின் வியத்தகு பகுதியாகும். இரண்டாம் வெள்ளாடு கொண்டு வரப்படுகிறது. தேவன் உயிரோடிற்கு அதன் தலையின் மேல் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிடும்படி பிரதான ஆசாரியனுக்கு அறிவுறுத்தினார். இன்று ஆலயங்களில் ஒரு குழந்தையின் பிரதிஷ்டை அல்லது ஞானஸ்நான ஆராதனை நடக்கும்போது போதகர் அல்லது ஆசாரியர் ஜெபிக்கிற வேளையில் அக்குழந்தையை கரங்களில் ஏந்தியிருப்பார். அப்பொழுது அந்த குழந்தைக்கு தனது பெற்றோரை விட்டு பிரிந்து தெரியாத ஒரு நபரின் கைகளில் இருப்பது ஆதங்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருப்போம். நெளிந்து திமிரும் ஒரு குழந்தை எப்பாடுபட்டாவது தம் கரத்தின் பிடியிலிருந்து நழுவி தப்பிக்க முயற்சிக்கும் போது ஒரு நல்ல ஏற்புடைய ஜபத்தை ஏறெடுக்க பெரும்பாலான போதகர்கள் சிரமப்பட்டது உண்டு. ஆனால் இங்கே பிரதான ஆசாரியன் செய்ய வேண்டியிருந்த காரியத்துடன் ஒப்பிடுகையில் இந்த பிரச்சனைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவன் ஒருபுறம் உயிருள்ள வெள்ளாட்டை கையில் பிடித்து கொண்டு மற்றொரு புறம் இஸ்ரவேலின் அனைத்து பாவங்களையும் அறிக்கை பண்ண வேண்டியதாய் இருந்தது. பிரதான ஆசாரியன் தனது ஜபத்தில் எல்லா பாவங்களையும் குறிப்பிட்டு அறிக்கையிட்டான். ஒருவேளை நீங்கள் அந்த கூட்டத்தில் இருந்திருந்தால் இதற்கொப்பான ஒரு ஜபத்தை கேட்டிருக்கக்கூடும். சர்வவல்ல தேவனே, எங்கள் விக்கிரக ஆராதனையை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்மிடத்தில் அன்பு கூறுவதை விடவும் உமது ஆசீர்வாதங்களின் மீது அதிகமாக அன்பு கூர்ந்திருக்கிறோம். எங்கள் பொறாமையை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீர் பிறருக்கு கொடுத்திருக்கிறவற்றை பார்த்து அதை எங்களுக்கென்று இச்சித்திருக்கிறோம். நாங்கள் எங்களது கோபத்தையும் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் பிறரிடம் சீற்றமும் வெறுப்புமாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்களின் பாவங்கள் அனைத்தையும் பிரதான ஆசாரியன் அறிக்கை பண்ண வேண்டியிருந்ததால் இது ஒரு மிக நீண்ட ஜபமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அறிக்கை செய்த பாவங்களை மக்கள் தங்களுடைய சொந்த பாவங்களாக உணர்ந்து கொள்ளும்படியான விதத்தில் அவன் ஜெபித்தான். நீங்கள் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்திருந்தால் ஜெபத்தின் போக்கில் ஆம், அந்த பாவம் என்னுடையவைகளில் ஒன்று என்று நினைத்திருப்பீர்கள். பிரதான ஆசாரியன் வெள்ளாட்டின் தலையின் மேல் தன் கைகளை வைத்து ஜனங்களின் பாவங்களை அறிக்கை பண்ணினபோது தேவன் இந்த பாவங்களின் குற்றப்பழிகளை எல்லாம் அந்த ஆட்டின் மேல் செல்ல செய்தார். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக் கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி. ஆகவே இப்பொழுது மக்களுடைய அனைத்து குற்றத்தையும் சுமந்த வெள்ளாடு ஒன்று இருக்கிறது. காட்சி 5. குற்றப்பழி நீக்கப்படுகிறது. அதை அடுத்து நிகழ்வது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது தேவன் எப்படி மன்னிக்கிறார் என்பதையும் நம்முடைய குற்றப்பழி எப்படி நீக்கப்படுகிறது என்பதையும் பற்றிய அற்புதமான சித்தரிப்பாகும். அந்த வெள்ளாட்டை வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடும்படி பிரதான ஆசாரியனிடம் தேவன் கூறினார். வெள்ளாடு கூடாரங்களுக்கிடையேயும் அதன் பின்பு பாளையத்துக்கு புறம்பே வனாந்திரத்துக்குள்ளும் ஓட்டிவிடப்படுகிறதான அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். தொடுவான விளிம்பில் அந்த நபரும் அந்த வெள்ளாடும் ஒரு புள்ளியாக மட்டும் தெரியும் வரை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்கப்பால் அவர்களை உங்களால் பார்க்க முடியவில்லை. இதைவிட வல்லமையான ஒரு சுவிசேஷ காட்சி விளக்கத்தை என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. இந்த ஐந்து காட்சி நாடகம் இயேசு கிறிஸ்து உலகிற்குள் வரும்போது தேவன் என்ன செய்வார் என்பதை நமக்கு காண்பிக்கும் ஒரு முற்காட்சி போல் இருந்தது. வரலாற்றின் 1500 ஆண்டுகள் முன்னோக்கி சென்றால் நமது பாவங்களை பரிகரிக்க வந்த பிரதான ஆசாரியரின் பாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து தோன்றுகின்ற முக்கிய நிகழ்வை காண்பீர்கள். பழைய ஏற்பாடு இது எப்படி நிகழும் என்று நமக்கு சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு இது எப்படி நிகழ்த்தப்பட்டது என்று நமக்கு சொல்லுகிறது. காட்சி 1. கிறிஸ்து தோன்றுகிறார். இயேசு கிறிஸ்துவே நமது பிரதான ஆசாரியர். அவரே தேவனுடைய குமாரன். அவரது மகிமை எந்த ஆசாரியனாலும் அணியப்படும் ஆடம்பரமான வஸ்திரங்களை விடவும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே பிதாவின் மகிமைக்கு பங்குள்ளவராயிருந்தார். ஆனால் பிரதான ஆசாரியன் பாவ நிவர்த்தி நாளன்று தனது மகிமையான வஸ்திரங்களை கலைந்து போட்டது போலவே கிறிஸ்துவும் தமது மகிமையை துறந்துவிட்டு ஓர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் கந்தை துணிகளில் சுற்றப்பட்டு முன்னணியிலே கிடத்தப்பட்டார். காட்சி 2. கிறிஸ்து ஆயத்தப்படுகிறார். இவ்வுலகில் எந்த ஒரு காலத்திலும் யார் ஒருவர் வாழ்ந்த வாழ்வை விடவும் இயேசு கிறிஸ்து மிகவும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்ததுடன் செய்யும்படி பிதா அவருக்கு கொடுத்ததான அனைத்து பணிகளையும் நிறைவேற்றினார். அவர் பாவம் செய்யவில்லை. ஆகையால் அவர் தமக்காகவே பலி செலுத்த தேவைப்படவில்லை. பரிபூர்ணமான ஒரு வாழ்வை வாழ்ந்ததால் மற்ற அனைத்து ஆசாரியர்களும் சித்தரிக்க மட்டுமே செய்த செயலை செயல்படுத்த இயேசு தகுதியுள்ளவராயிருந்தார். காட்சி 3. கிறிஸ்து பாவ நிவர்த்தி செய்கிறார். தமது 3 ஆண்டு கால வெளிப்படையான ஊழியத்தின் பின்னர் இயேசு கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்படும்படி தீர்ப்பிடப்பட்டார். சிலுவையிலே அவர் நமது பாவங்களுக்காக பலியானார். அவரது இரத்தம் சிந்தப்பட்டபோது தேவனின் நீதி திருப்தி செய்யப்பட்டது. அதனால் தேவ இரக்கம் வழங்கப்பட்டது. நமது மகாபிரதான ஆசாரியர் நமக்காக பாவ நிவர்த்தி செய்து தேவ சமூகத்திற்குள் நம்மை அழைத்துச் செல்ல புதியதும் ஜீவனுள்ளதுமான ஒரு வழியை திறந்தார். காட்சி 4. நாம் நமது பாவங்களை அறிக்கையிடுகிறோம். பாவ நிவர்த்தி நாளன்று அங்கே 2 வெள்ளாடுகள் இருந்தன. ஒன்று பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது, மற்றொன்று வனாந்திரத்துக்குள் போக்காடாக போகவிடப்பட்டது. இவ்விரு மிருகங்களுமே கிறிஸ்து தமது ஜனங்களுக்காக என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றன. அவர் தாமே நமது பாவங்களுக்கான பரிகார பலியாக தமது ஜீவனை ஒப்புக் கொடுத்தவரும் அவர் தாமே நமது குற்ற பலியை நீக்கி போடுகிறவருமாக இருக்கிறார். இங்குதான் நாடகத்தில் பங்கு பெற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பிரதான ஆசாரியன் இரு கரங்களையும் உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டின் மீது வைத்து ஜனங்களின் பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணியது போலவே நீங்கள் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு உங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை பண்ணும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அதை செய்யும்போது உங்கள் குற்றப்பழி நீக்கப்பட்டு போகும். காட்சி 5. நம் பாவங்கள் நீக்கப்படுகின்றன. உங்கள் பாவங்கள் கிறிஸ்துவின் மீது வைக்கப்படுகின்ற போது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு உங்களிடமிருந்து தாம் அவற்றை விலக்கிவிடுவதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். சஞ்சலப்பட்ட மனசாட்சியுடன் போராடி கொண்டிருக்கும் ஒரு நபரை கற்பனை செய்யுங்கள். நாம் அவளை சாரா என்று அழைத்துக் கொள்வோம். அவள் மதியீனமான ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு தேவன் தன்னை என்றாவது மன்னிக்க முடியுமா என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாள். சாரா கூட்டத்தில் நின்று கொண்டு அந்த பாவ நிவர்த்தி நாளின் நாடகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளது தோழி ஒருத்தி அவளிடம் பேச வரும் அந்நேரம் அவள் தன் மனசாட்சியில் போராடி கொண்டிருக்கிறாள். சாரா, தற்போது நீ பார்த்ததை பற்றி சிந்தித்துப்பார். அந்த வெள்ளாட்டின் தலையை பிரதான ஆசாரியன் பற்றியிருந்தபோது நடந்தது என்ன? அவர் நம் பாவங்களை அறிக்கையிட்டார். அப்போது அவர் உன் பாவத்தை அறிக்கையிட்டாரா சாரா? ஆம், அறிக்கை பண்ணினார். எனக்கு மிகவும் குற்ற உணர்வாயிருந்தது. அவர் அறிக்கை பண்ணிய பாவங்களுக்கு என்ன நேர்ந்தது சாரா? அவை அந்த வெள்ளாட்டின் தலைமேல் வைக்கப்பட்டன. சாராவின் தோழி பின்பு அந்த ஆட்டுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கிறாள். அது அகற்றப்பட்டுவிட்டது. எவ்வளவு தூரத்துக்கு அது அகற்றப்பட்டது சாரா? என் கண்களால் காண இயலாத தூரத்திற்கு. அந்த காட்சியை எடுத்து உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். இனி ஒருபோதும் உங்களால் காணப்பட முடியாததும் இனி ஒருபோதும் திரும்பி வரவே முடியாததுமான அளவு வெகு தூரத்துக்கு உங்களிடமிருந்து உங்கள் பாவம் அகற்றப்படுவதை உங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வர முடிகிறதா? கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த கிரியையின் மூலமாக உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதுடன் உங்கள் குற்றப்பழியையும் உங்களை விட்டு நீக்கப்பட முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். பாவ நிவர்த்தியின் நாளானது இயேசு நம் பாவங்களை எப்படி கையாண்டார் என்பதை சித்தரிக்கின்றது. அவரது இரத்தம் சிந்தப்பட்டபோது அவரது அளவற்ற இரக்கம் வழங்கப்பட்டது. பாவ நிவர்த்தியானது நீங்கள் விசுவாசத்தினால் கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரில் நம்பிக்கை வைத்து உங்கள் பாவங்களை அவரிடம் அறிக்கை பண்ணும்போது உங்கள் பாவங்களின் மேல் செலுத்தப்படுகிறது. நீங்கள் விசுவாசத்தினால் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்போது உங்கள் பாவத்தின் குற்றப்பழியை கிறிஸ்துவினிடமாய் தேவன் திருப்பி விடுவார். அப்படி தேவன் உங்கள் குற்றத்தை இடமாற்றம் செய்யும்போது மெய்யாகவே மன்னிக்கப்பட்ட ஒருவரின் சந்தோஷத்துடனும் விடுதலையுடனும் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக அவர் உங்கள் குற்றத்தை உங்களிடமிருந்து அகற்றிவிடுகிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பிதாவே, என்னுடைய பிரதான ஆசாரியராக இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்குள் வந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது மகிமையை விட்டுவிட்டு ஒரு முன்னணியில் வந்து பிறப்பதற்கு விருப்பமாயிருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் பாவ நிவிர்த்தி செய்யத்தக்கதாக அவரை தகுதிப்படுத்திய அவரது பரிபூர்ண வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது ஜீவனை ஒப்புக்கொடுத்து தமது இரக்கத்தை சிந்தியதன் மூலம் இதை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை நான் உம்மிடம் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரிடம் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சற்று சிந்தித்து பார்த்து உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். பிறகு இதை சொல்லுங்கள். கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவற்றையெல்லாம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னை விட்டு அகற்றிவிட்டீர் என்று அறியும் சமாதானத்தை அனுபவிக்க இப்பொழுது எனக்கு ஒத்தாசை செய்யும். ஆமேன்.